الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر له شيئا ما بعد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تسبح له السماوات السبع والأرض ومن فيهن وإن من شيء إلا يسبح بحمده ولكن لا تفقهون تسبيحهم صدق الله تعالى கணியத்துக்குரிய சங்கையான மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமையினால் சக்தியினால் இந்த அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான். அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அவன் தனித்தவன். தனித்தவன் என்றால் கூட்டாக யாருமே கிடையாது. அவனை போன்றும் யாருமே கிடையாது. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, இந்த வசனங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு போகின்ற பொழுது இதுவெல்லாம் எங்களுடைய காதுக்கு அடிக்கடி கேட்ட விஷயங்கள் தான். அல்லாஹ் ஒருவன் என்பது எங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. அவன் தனித்தவன் என்பது தெரியாத விஷயம் அல்ல. இணை துணை அற்றவன் என்பது தெரியாத விஷயம் அல்ல. ஆற்றல் படைத்தவன் என்பது தெரியாத விஷயம் அல்ல. அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்பதும் நாங்கள் அறிந்தபடியேதான். கண்ணியமானவர்களே சோர்களே, அனைத்தையும் தெரிந்திருக்கிறோம் தான். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை அல்லாஹ் எங்களுக்கு தெரியப்படுத்தினானே, இதுதான் ஆகப்பெரிய விஷயமாக. அவன் இதனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தராமல் போயிருந்தால், கற்றுத்தராமல் போயிருந்தால், நாங்களும் இந்த உலகத்திலே கல்லையும் மரத்தையும் மண்ணையும் எதை எதையோ வணங்குகின்ற அந்த கூட்டத்தோடு தான் இருந்திருப்போம். கிருபையும் இறக்கவும் உள்ள நாயன் அவனை எமக்கு அறிமுகப்படுத்தினான். அவனுடைய சிபாத்துகளை வழங்கப்படுத்தினான். அவனுடைய நபியை அறிமுகப்படுத்தினான். அவனுடைய கலிமாவை எமக்கு சொல்லித்தந்தான். அதனால நாங்கள் முஸ்லீம்களாக இருந்து கொண்டோம். எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு இந்த கலிமா கிடைக்கல, இந்த அறிவு கிடைக்கல. உலகத்தில் எத்தனையோ பெரிய ஆற்றல்கள், திறமைகள், கெட்டித்தனங்கள், வல்லமைகள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. உண்மையிலே இந்த உலகத்திலே சிலர் செய்கின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. ஆள் கடலை அலசுகின்றார்கள், விண்மண்டலத்திலே ஆய்வு நடத்துகின்றார்கள், மண்ணின் துணிக்கைகள் எல்லாம் ஆய்வு நடத்துகின்றார்கள், எத்தனை எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றார்கள், உலகத்திலே எத்தனையோ சாதனைகளை படைத்து விட்டார்கள். ஆனால் அவர்களிடத்திலே உன்னை படைத்தவன் யார் என்று சொன்னால் அதை தெரிந்து கொள்ள முடியாமல். கண்ணியமானவர்களே சோர்களே, அல்லாஹ் ஒருவன், அவன்தான் அனைத்தையும் செய்கிறான் என்ற அந்த இல்மு, அவன்தான் எங்களை படைத்தான் என்ற இல்மு இருக்கிறதே, இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ கோர்ஸுகள் படிக்கிறாங்க, ஒவ்வொரு துறையில படிக்கிறாங்க. சில துறைகளில் கல்வியை தொடர்வதற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்க வேண்டும், நீண்ட காலத்தை செலவழிக்க வேண்டும், குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். அவர் அந்த காலத்தை செலவழித்து, பணத்தை செலவழித்து, நேர காலத்தை செலவழித்து கற்ற அந்த கல்வியினுடைய முடிவு என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே கொஞ்சம் ஏதாவது பணத்தை உழைப்பதை தவிர வேறு எதுவுமே கிடையாது, வேற எதுவும் கிடையாது. அவர் அதனை கற்றதற்காக அவருக்கு சுவனம் என்பது கிடையாது. கண்ணியமானவர்களே சொல்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. இந்த கலிமாவினுடைய அர்த்தம் என்ன? இந்த கலிமாவினுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்தவர்கள் இந்த உலகத்தில் படைத்த நாயனுடைய திக்ரோடையே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ் உலமாக்கள் எப்படி வியாக்கியானம் சொல்கின்றார்கள் தெரியுமா? லா முஸ்தகனியன் அன்குள்ளி மா சிவா வமுஸ்தகர் உன் இலகி குள்ளுமா அதா இல்லல்லா. உலமாக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, லேசா விளங்கிக் கொள்வார்கள். லா முஸ்தகனியன் அன்குள்ளி மா சிவா வமுஸ்தகர் உன் இலகி குள்ளுமா அதா இல்லல்லா. எவன் அவன் அல்லாத எந்த ஒன்றின் பக்கமும் தேவையற்றவனோ, எவனின் பக்கம் அவன் அல்லாத அனைத்துமே தேவையுடையவனோ, இவன் தான் அல்லாஹ். அல்லாஹ்ன்ற யாரு? அவனின் பக்கம் அனைத்துமே தேவையுடையவர்கள். யாராவது எந்த படைப்பாவது எனக்கு அல்லாஹ் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. அதே நேரத்திலே அவனுக்கு எந்த ஒரு துரும்பின் பக்கமும் தேவை கிடையாது, அவன் தான் அல்லாஹ். அவனின் பக்கம் அனைத்துமே தேவையுடையவர்கள். அவன் எந்த ஒரு தேவையின் பக்கம் உடையவன் அல்ல, இவன் தான் ரப்பு, இவன் தான் அல்லாஹ். இந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்கள்ல கண்ணியமானவர்களே, சோர்களே, குர்ஆனை நாங்கள் ஆய்வு நடத்துகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின்னத்தையும் நாம் படைத்தது என்னை வணங்குவதற்குத்தான். அப்படியானால் மற்றவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதா? மனித இனம் ஜின்னினம் அல்லாத ஏனைய படைப்பினங்கள் அல்லாஹை வணங்குவதில்லையா, அல்லாஹை இபாதத் செய்வதில்லையா? கண்ணியமானவர்களே, சோர்களே, இந்த மனித இனமும் ஜின்னினமும் தான் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். இந்த மனித இனமும் ஜின்னினமும் தான் தன் இஷ்ட பிரகாரம் நடக்கக்கூடியவர்கள். இந்த மனித இனமும் ஜின்னினமும் தான் பாவம் செய்யக்கூடியவர்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், படைத்த நோக்கம் இது, இவர்கள் அப்படி நடக்கிறார்கள். மனித இனத்தை ஜின்னத்தை நான் படைத்தது என்னை வணங்குவதற்குத்தான். ஆனால் இவர்களால் தவறு நடக்கிறது, இவர்களால் குற்றம் நடக்கிறது. ஏனைய படைப்பினங்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், تُسَبِّحُ لَهُ السَّمَاوَاتُ السَّبْعُ وَالْأَرْضُ وَمَنْ فِيهِنَّ وَإِنْ مِنْ شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ وَلَٰكِنْ لَا تَفْقَهُونَ تَسْبِيحَهُمْ. அல்லாஹ் தஆலாவை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறது. வானங்கள், ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ள யாவுமே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டுதான் இருக்கிறது, துதி செய்து கொண்டுதான் இருக்கிறது. وَلَٰكِنْ لَا تَفْقَهُونَ تَسْبِيحَهُمْ, அது செய்கிற திக்ர உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. யார் சொல்கிறார்? படைத்த நாயன் சொல்கிறார். ஒவ்வொன்றும் செய்கின்ற தஸ்மீகை எங்களால் தெரிந்து கொள்ள முடியாது என்று அல்லா சொல்கிறான். கண்ணியமானவர்களை சொல்கிற வானங்களும் பூமியும் இவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய யாவுமே அல்லாவை தஸ்மீக செய்கிறார். பாரசீக கவிஞர் ஒருவர் சொல்கிறார், ஹர் கயா ஹே கஸ்மீன் ரோயத் வஹ்தஹு லா ஷரீக லஹு கோயத், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புல்பூண்டும் என்ன சொல்கிறது தெரியுமா? வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணையே கிடையாது. சொல்லுவது மாத்திரமல்ல, அது அழுது கொண்டிருக்கிறது என்று படிக்கிறார்கள். அழுது கொண்டு சொல்கிறது அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணையே கிடையாது. கண்ணியமானவர்களே, சோர்களே, கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மேராஜுடைய பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது ஏழு வானங்களையும் நான் தாண்டி செல்கின்ற பொழுது ஒவ்வொரு வானமும் செய்கின்ற தஸ்பீகை என்னுடைய காதிலால் கேட்டேன் என்று சொன்னார்கள். வானம் தஸ்பீக செய்கிறது. எப்படி தஸ்பீக செய்கிறது தெரியுமா? சுபஹானல் அலியுல் ஆலா, வானத்திலிருந்து நபி அவர்கள் கேட்ட தஸ்பீக. வானம் தஸ்பீக செய்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துராபு யுஸப்பி, நாங்க மிதித்துக் கொண்டு செல்கின்ற இந்த மண் இருக்கிறதே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. வைதா புனியபில் ஹாயத் ஸப்பா, இந்த மண்ணை அப்படியே சுவராக கட்டிவிட்டால் அந்த சுவரும் தஸ்பீஹ் செய்கிறதுன்னு சொன்னாங்க. மண் தஸ்பீஹ் செய்கிறது, மண்ணினால சுவர் கட்டப்பட்டால் அந்த சுவரும் தஸ்பீஹ் செய்கிறது சொன்னார்கள். அல் உஸ்துவானா துசப்பே, இந்த தூண்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறதுன்னு சொன்னார்கள். இதுக்கு அப்பால வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. வானம் தஸ்பீஹ் செய்கிறது, பூமி தஸ்பீஹ் செய்கிறது, மண்ணை எந்த திசைக்கு திருப்புகிறோமோ அந்த திசையில் அது தஸ்பீஹ் செய்யும்.
தூணாக மாற்றினால் தூண் தஸ்மீ செய்யும், கல்லாக மாற்றினால் கல்லு தஸ்மீ செய்யும், சுவராக மாற்றினால் சுவர் தஸ்மீ செய்யும். அனைத்துமே தஸ்மீ செய்யறது மீலான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசு புத்திக, நீங்க சேவலை திட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். சேவலை திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம். தச்சமயம் சேவல் கூவுகின்ற சத்தம் எங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் சேவலுக்கு ஏசக்கூடாது. ஏனென்றால் அதிகாலையில் அதிகாலையில் எங்களை முதலாவது எழுப்புவது இந்த சேவல் தான். சேவலுக்கு யார் டைம் சொல்லி கொடுத்தது? ஒவ்வொரு நாளும் உரிய நேரத்தில் சேவல் ஏன் கூவுகிறது? அது எப்படி கூவுகிறது? எதற்காக கூவுகிறது? நாங்கள் ஒன்றும் கேட்கறது இல்லை. சிலருக்கு கேவல் இந்த சேவல் கூவுற சத்தமே கேட்கறதும் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு தூக்கம். சுபக தொழுதாத்தானே எலும்பினாத்தானே சேவல் கூவுற சத்தம் கேட்கு. ரோட்டில் போகிற வாகனத்தில் சத்தம் கேட்குது, சேவல் கூவுற சத்தம் கேட்காது. இந்த அவ்வளோ தூக்கம். கண்ணியமானவர்களே, சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சேவலை திட்ட வேண்டாம், அது உங்களை தொழுகைக்காக எழுப்புகிறது என்று சொன்னார்கள். தொழுகைக்காக எழுப்புறது சூரியன் உதிச்ச பிறகா? கண்ணியமானவர்களே, சோர்களே, சுபகுக்கு முன்னால் அதை எழுப்புகிறது. ஏன் எழுப்புகிறது தெரியுமா? அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுனாதி முனாதின் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒருவர் ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுக்கிற மலக்கு, வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் மலக்குமார்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவார். இந்த வசனத்தை முதலாவது சேவல் தான் கேட்கிறது. கேட்டவுடனே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள். கேட்டவுடனே சேவல் என்ன செய்கிறது? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. தெளிவாக சொன்னார்கள், சௌத்து தீக்கி சலாத்துஹு வலர்புஹு பிஜனாஹி ருகூஹு வஸ்ஜூதுஹு. சேவல் கூவுகிற சத்தம் இருக்கிறதே அது தொழுகை, அதனுடைய தொழுகை. அது சேவல் கூவுகின்ற பொழுது சிறகடிக்காமல் ஒரு நாளும் கூவாது, இரண்டு தடவை சிறகடிக்கும். ஆய்வு நடத்தி பார்த்தால் சரி, ஒரு தடவை அடிப்பது ருக்கோ, அடுத்த தடவை அடிப்பது சுஜூது என்று சொன்னார்கள். வலர்புஹு பிஜனாஹி ருகூஹு வஸ்ஜூதுஹு, இரண்டு இறக்கைகளையும் அது அடிப்பது இருக்கிறதே ருக்கோவும் சுஜூதும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சோர்களே, சேவலை பார்த்து மனுஷனுக்கு ரோஷம் வரணும். உற்சாகமாக நடுநிசி நேரத்தில் எழும்பி முதலாவது அல்லாஹ்வை தொழுதுட்டு தான் எல்லாம் செய்யும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய தலைக்கு மேலால் சில குருவிகள் சத்தமிட்டு கொண்டு பறக்கின்ற காட்சியை கண்டார்கள். கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த குருவிகள் என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அத்ததுரூனமா தகூல் அசாஃபீர், இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது. சஹாபாக்கள் சொன்னா எங்களுக்கு தெரியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொன்னார்கள் என்றால், நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், இந்த அலிக்கு மறைவான விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று. இந்த அலிக்கு மறைவான விஷயம் எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இன்றைக்கு சமூகத்தில் அப்படித்தானே, சிலர் சிலரை கண்டுறனே அவரை பற்றி எதையாவது சொல்லுவாங்க, இவர் உடனே மயங்கிடுவார், இவருக்கு எல்லாம் தெரியும் சொல்லி. இவருக்கு எல்லாம் தெரியும், யாருக்கும் அப்படி சொல்லலாது. மறைவான விஷயம் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மறைவான விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியவன் என்று என்னை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த குருவிகள் பறவைகள் அனைத்தும் எழும்புகின்ற பொழுது அது போடுகின்ற சத்தங்கள் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்ற சத்தம்தான். முதலாவது அல்லாஹ்வை துதி செய்துவிட்டு தான் தன்னுடைய ரிசுக்குகளை தேடிக்கொண்டு போகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸக்கக்கும் கமா யர்ஸுகுத்தை, நீங்கள் உண்மையான முறையில் அல்லாஹ்வின் மீது உங்களுடைய சகல விஷயங்களையும் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருந்தால் எப்படி அல்லாஹு தஆலா பறவைகளுக்கு ரிசுக்கு கொடுக்கிறானோ அதுபோல் உங்களுக்கும் ரிசுக்கு தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லரஸக்கக்கும் கமா யர்ஸுகுத்தை, தெளிவாக சொன்னார்கள், வெறும் வயிற்றோடு கூட்டை விட்டு புறப்பட்டு வயிறை நிரப்பிக்கொண்டு கூட்டுக்கு வருகிறது என்று சொன்னார்கள். வெறும் வயிறோடு தான் பறவைகள் காலையிலே கூட்டை விட்டும் புறப்படுகிறது, ஆனால் வயிறு நிரம்பிய நிலைமையில் தான் அந்த பறவை கூட்டுக்கு வந்து சேர்க்கிறது. அந்த பறவைகளுக்கு ரிசுக்குள்ள இடத்தை யார் காட்டி கொடுத்தது? எந்த மரத்தில் எந்த கனியை சாப்பிட வேண்டும் என்று யார் கற்றுக் கொடுத்தது? கண்ணியமானவர்களே, சோர்களே, இத்தனை லட்சக்கணக்கான பறவைகள் ஊர்வனங்கள் அனைத்துமே சுற்றுகிறது, அலைகிறது, திரிகிறது, அனைத்துக்கும் உள்ள ரிசுக்கை ரொம்ப பொறுப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறான். எந்த இடத்தில் அந்த ரிசுக்கை வைத்திருக்கிறான், அந்த இடத்துக்கு அதனை அழைக்கிறான், அது போகத்தான் செய்கிறது. அது எதுவாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய ரிசுக்கை தேடி அந்த இடங்களுக்கு போக அல்லாஹ் அளந்து வைத்திருக்கக்கூடிய ரிசுக்கை தான் எடுத்துக்கொண்டு வர. ஏதோ சும்மா ஒரு காட்சிக்கு அல்லாஹு தலைவற்றை படைக்கல, ரொம்புடைய தொடர்போடுதான் அனைத்துமே இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சிறிய ஒரு குருவியாக இருந்தாலும் சரிதான், ரொம்புடைய தொடர்போடு இருக்கிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், மா ஸீத தைரன் ஃபிஸ் ஸமா வலா ஸமக்குன் ஃபில் மா, வானத்தில் ஒரு பறவை பறந்து கொண்டு செல்கின்ற பறவையோ, கடலிலே நீந்துகின்ற ஒரு மீனோ, அது எப்பொழுது வலைக்குள் சிக்கும் என்றால் எப்பொழுது தன்னுடைய திக்கரை விட்டுவிடுமோ அன்றுதான் என்று சொன்னார்கள். கடல்ல போகணும்னு நாங்கள் வலைய போட்டா மீன் எல்லாம் வரும்னு நாங்கள் நினைக்கலாது. எந்த மீன் திக்கரை விடுதோ அந்த மீன் வலைக்குள்ள வரும், எந்த மீன் திக்கரோடு இருக்குதோ அது தப்பு போயிடும். சில மீன்கள் வலைக்குள்ள வந்து கரைக்கு வந்துட்டே திரும்ப கடலுக்குள்ள போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் பறக்கிற பறவையாக இருக்கலாம், தண்ணீரில் நீந்துற மீனாக இருக்கலாம், அது எப்பொழுது அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டுவிடுகிறதோ அப்பொழுது அது என்னவாகிறது தெரியுமா? மனிதனுடைய கையிலே பிடிபட்டுவிடும். ஒரு ஆட்டை, ஒரு மாட்டை, ஒரு கோழியை மனிதன் அன்போடு ஆதரவோடு வளர்க்கிறார், அதனுடைய கழுத்திலே கட்டி வருகின்ற பொழுது அன்றுதான் அது திக்ரை விட்டு விடுகிறது. திக்ரு முடிஞ்சுதா? நான் சொல்லல, கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டார். நாயையும் பன்றியையும் கழுதையும் தவிர அனைத்துமே அல்லாஹ்வுடைய திக்ருடன் தான் இருக்கிறது என்று ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மூன்றுடனும் ஷைத்தான் பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அல்லாஹ்வை சுஜூது செய்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில படைப்புகள் அல்லாஹ்வை விரும்பி சுஜூது செய்கின்றன, சில படைப்புகள் எப்படியோ பலவந்தமாகவாவது சுஜூது செய்து கொண்டுதான் இருக்கிறது சொன்னார்கள். உதாரணம் சொன்னார்கள், மனிதன் காபிராக இருக்கிறான், ஆனால் அவனுடைய நிழலோ அல்லாஹ்வை சுஜூது செய்கிறது சொன்னான். அல்லாஹ்வும் அவன் விரும்பி செய்யல, இவன் குபுரில் இருக்கிறான், ஆனால் இவன் நடந்து கொண்டு போகின்ற பொழுது பார்த்தால் அந்த நிழல், அது குனிந்த நிலைமையில் அது அப்படியே அல்லாஹ்வை சுஜூது செய்து கொண்டுதான் இருக்கிறான். எங்களால் நினைத்து எங்களுடைய நிழலை சரிபடுத்தவே முடியாது, அது எந்த திசையில் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும். கண்ணியமானவர்களை சொல்றே, இந்த எங்களுடைய நிழல் கூட அல்லாஹ்வுடைய ஆட்சியின் கீழ் தான் இருக்கிறது. அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ். அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒருமுறை என்னுடைய வீட்டுக்கு சில உலமாக்கள் வந்தார்கள், பெரும்பெரும் உலமாக்கள் வந்த நேரத்தில் பார்த்தால் நிறைய பூமரங்களை அப்படியே நட்டி வைத்திருந்தேன். அழகுக்காக பூமரங்கள் நாட்டுறதுதானே. இப்ப அந்த உலமாக்கள் சும்மா ஏதோ பேசுறதுக்காக சிரித்து கொண்டு சொன்னார்கள், அதிரத்தில் வீட்டை பாருங்களேன், பூமரம் எல்லாம் நட்டி இப்படியெல்லாம் அலங்கரிச்சு வச்சு இதெல்லாம் இப்படி இருக்குதா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப நான் ஒன்றும் சொல்லல, அவங்கள்ட்ட சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பூமரன் நாட்ட சொல்லியிருக்கு, அதனால தான் நாட்டிருக்கு. எங்க இருக்கு ஹதீஸ்னு கேட்டாங்க, எங்க இருக்கு பூமரன் நாட்ட சொல்லி? கண்ணியமானவர்களே, சொர்க்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸரஉ யுஸப்பி வஸவாபுஹு மனில்லதி ஸரா, பயிர் பச்சைகள் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. ஆனால் அது செய்கின்ற தஸ்பீஹுடைய நன்மை யாருக்கு தெரியுமா? நட்டியவருக்கு கிடைக்கிறது. ஒரு இலை அதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீணாக பிடுங்குவதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் அது தஸ்பீஹோடு இருக்கிறது, தஸ்பீஹோடு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சோர்களே, அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டுதான் பயிர் பச்சைகள் கூட இருக்கு. அஸ்ஸரஉ யுஸப்பி வஸவாபுஹு மனில்லதி ஸரா, பயிர்கள் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, ஆனால் அதனுடைய நன்மை பயிரிட்டவனுக்கு என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சோர்களே, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் குளக்கரையிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கே குளத்தில் இருக்கின்ற தவளைகள் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறது. மழை காலத்திலே பார்த்தால் நமக்கு தெரியும் தவளைகளுடைய சத்தமும் பெரிய சத்தமா இருக்கும், பெரிய சத்தமா இருக்கும். ஆனால் தவளையை பார்த்தா சிறுசாக இருக்கும், அதை எழுப்புகின்ற சத்தத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும், இந்த தவளையா இவ்வளவு பெரிய சத்தம் போடுகிறது. அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், அம்மா தஸ்மா சவுத் அத்லிப்தயா தாவூ, இந்த தவளை என்ன சத்தம் போடுறேன்னு நீங்க கொஞ்சம் கேட்க இல்லையான்னு கேட்டார். அது விளங்குது அவங்களுக்கு சொன்னார்கள், எனக்கு விளங்கலையே. அல்லாஹு தாலா விளங்கப்படுத்தினார் அது என்ன தஸ்மீ செய்யும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைசேடப்பட்டார்கள், இந்த தவளையை விடவே இந்த தாவூது மோசமாகிவிட்டேனா, தவளை செய்கின்ற விக்ரம் எங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறதே, அவ்வளவு பெரிய ஒரு தஸ்மீ அந்த தவளை செய்கிறோம், அவ்வளவு பெரிய தஸ்மீ அந்த தவளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். குளத்தில் இருக்குது ஆனா எங்களுக்கு சத்தம் தான் கேட்கும், அது என்ன சொல்கிறது என்ன செய்கிறது அது எமக்கு தெரியாது. ரொம்ப சொல்கிறான் லா தஃபகூட தஸ்மீஹும், உங்களுக்கு அவருடைய தஸ்மீ விளங்கிக் கொள்ள முடியாது. தவளைகள் அல்லாஹ் கண்ணியமானவர்களே, சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சாப்பிடுவதற்காக அமர்ந்திருக்கின்றார்கள். சாப்பாடு தட்டு அப்படியே வந்திருக்கிறது. கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமாக ஒரு பெரிய ஒரு பாத்திரத்திலே, மரத்தினாலான ஒரு பெரிய ஒரு பாத்திரத்திலே எல்லோருமாக உட்கார்ந்து சாப்பிடுவார். சஹாபாக்கள் வந்து நபி அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவதற்காக வேண்டி நெருங்கியிருந்து சாப்பிடுவார். சாப்பாடு தட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாப்பாட்டை பற்றியும் சொல்லுகின்றார்கள், அதாவது மாவை பிசைந்து இறைச்சியிலே போட்டு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு. எங்களோட பாசையில் சொல்றேன்னா தக்கடி போல ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சாப்பாடு அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த தஸ்பீஹ் செய்கின்ற சத்தம் உங்களுக்கு கேட்குதா அல்லாஹ்வுடைய ரசூலே? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொன்னார்கள், இந்த சாப்பாடு தட்டை தூக்கி ஒவ்வொரு சஹாபியுடைய கையிலும் கொடுத்து கொண்டு வாருங்கள். அல்லாஹு அக்பர். சாப்பாடு தட்டை கிட்ட அருகிலே கொண்டு போகின்ற பொழுது அந்த சாப்பாட்டு சாப்பாடு அப்படியே தஸ்பீ செய்கின்ற சத்தத்தை அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு. சஹாபாக்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கின்றார்கள். கடுமையான தண்ணீர் தாகமாக இருக்கிறது, புலுசிய தண்ணீர் தேவை. இப்பொழுது தண்ணீர் கிடைத்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொஞ்ச தண்ணீரை ஒருவரிடத்தில் இருந்து ஒரு கொஞ்ச தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். அதிலே தங்களுடைய கையை போட்டார்கள். அங்கே மோஜிதா வெளிப்பட்டது. இரண்டு விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணீர் ஓட ஆரம்பித்தது. இப்பொழுது அந்த தண்ணீரை எடுத்து எல்லோரும் புலு செய்ய குடிக்க ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், குன்னா நஷ்ரபுல் மா, நாங்க தண்ணியை குடிச்சு கொண்டிருந்தோம், ஆனா வல்மா யுசப்பி, தண்ணி தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. அந்த சப்தத்தை எங்கட காதால கேட்டோம். அல்லாஹ்வும் தண்ணி குடிக்கிறாங்க சத்தம் காதால கேட்டோம், தண்ணி தஸ்பீஹ் செய்கின்ற சப்தத்தை தன் காதினால் கேட்டோம்னு சொன்னார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள். அங்கே இரண்டு புடவைகள் இருந்தது. சொன்னார்கள், இந்த இரண்டு புடவைகளையும் கழுவி போடுங்கள் ஆயிஷா. எஹ்ஸிலி ஹாதை தௌபைன் யா ஆயிஷா, இந்த ரெண்டு புடவை துணையும் கழுவி போடுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நேற்று தான் கழுவி போட்டேன். பில் அம்சி கஸல்துஹுமா யா ரசூலுல்லாஹ், நேற்று நான் அதை கழுவி போட்டனே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, நான் இதை கழுவ சொன்னதுக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? எப்பொழுது நாங்கள் உடுக்கின்ற ஆடைகள் அழுக்கடைந்து அதனை நாங்கள் கலட்டி ஒரு மூலையிலே போடுவோமோ, அழுக்குடன் அந்த ஆடைகள் திக்ரு செய்வதை நீ பாட்டி விடுகிறது. எப்பொழுது அதனை கழுவி சுத்தமாக்கி வைப்போமோ, திரும்பவும் அல்லாஹ் திக்ரு செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால் தான் இதனை கழுவ சொன்னேன்னு சொன்னார். எங்களில் எத்தனை பேர்களுக்கு பழக்கம் இருக்குது, உடுப்பெல்லாம் கலட்டி அப்படியே போடுறது, போட்டு போட்டு சேர்க்கிறது, ஒரு கிழமைக்கு பிறகு அப்படியே லோபி மாறி கொண்டு போயிட்டு கழுவுறது. அதுக்கு எவ்வளவு சாட்டு சொல்லுவாங்க, நேரம் இல்லை, அப்படி விதி இது அந்த இதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எங்கட உடுப்புகளுடைய தஸ்பீகை நாங்கள் நிப்பாட்டி கொள்றோம். இதனால் எங்கட வாழ்க்கையில பறக்கத்துக்குள்ள எடுபடுது என்று சொன்னால், அங்க தஸ்பீகை நிறுத்துறோம், அங்க அந்த அழுக்குகளை வச்சிருக்கிறோம், வாழ்க்கையில பறக்கத்து விடுபடுது.
எடுபடு. அந்த தலையங்கத்தை பேசுறேன், அது பெரிய ஒரு பாடம். வாழ்க்கையில பறக்கத்தின் இன்றைக்கு எடுபடுறதுக்குரிய காரணங்களை நாங்கள் பார்க்குற நேரம் நாங்களே தான் எங்களுக்கு குழி வெட்டி கொண்டிருக்கோம். எங்களுக்கு நாங்களே குழியை வெட்டி அந்த குழியில புழுந்து கொண்டு பாருங்களையும் புழுந்துட்டோம் பாருங்களையும் புழுந்துட்டோம்னு நாங்கள் சொல்றோம். முழுக்க முழுக்க நாங்கள் தான் எங்களை செஞ்சு விடுறோம். ஒரு மனிதன் சுபகு கிளம்ப இல்லையா அவன் தனக்கே குழி வெட்டி கொள்றான். ஒரு மனிதன் சுத்தம் இல்லையா தனக்கே குழி வெட்டி கொள்கிறான். ஒரு மனிதன் பாவம் செய்கிறானா தனக்கே அவன் குழி வெட்டி கொள்கிறான். இன்றைய சமுதாயத்தில் நடக்கின்ற கூத்துகளை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும் மேலான சோர்களே ரொம்ப பயங்கரமான விஷயம், ரொம்ப பயங்கரமான விஷயம். நாங்க உடுக்கின்ற ஆடை அது தஸ்பீஹ் செய்யும், அது அழுக்கடைகின்ற பொழுது அந்த தஸ்பீஹ் அது நிறுத்திக் கொள்கிறோம். கண்ணியமானவர்களே சோர்களே, எங்க இருக்கு விஷயம் என்றதை நாங்கள் யோசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய திக்ரோடு தான் அனைத்துமே இருந்து கொண்டிருக்கிற, அனைத்துமே இருந்து கொண்டிருக்கிற. அது மரமாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், சுவராக இருக்கலாம், தூணாக இருக்கலாம், உடுப்பாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், அனைத்துமே அல்லாஹ் திக்ர செய்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டு தஸ்பீஹ் செய்து எப்பொழுது அவைகள் தங்களுடைய தஸ்பீஹ்களை நிறுத்திக் கொள்கிறதோ அந்த நேரத்தில் அதுக்குரிய அழிவெல்லாம் ஹதீசுடைய கருத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கும் அழிவு எப்பொழுது வரும் தெரியுமா? அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கூட இல்லாமல் போய்விட்டால் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அனைத்துமே தஸ்பீஹ் நிப்பாட்டிடும், அழிவுக்குள்ளான காலம் வந்து தஸ்பீஹ் முடிஞ்சது, அனைத்தையும் அல்லாஹ் அழிச்சிடும். அல்லாஹ் ஆக கண்ணியமானவர்களே சோர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதனால தான் சொல்றான், வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியாபுது. மனித இனத்தை ஜின்னனத்தை நாம் படைத்தது எதற்காக தெரியுமா? என்ன இபாதத் செய்யறதுக்கு. அப்ப மற்றவைகள் யாவும் இபாதத் செய்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த மனிதன் தான் மறந்து விடுகிறான், இந்த மனிதன் தான் பொழுதுபோக்குத்தனம் செய்கிறான், இந்த மனிதன் தான் கவனையிடமாக இருக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் வ தஆலா சொல்லுகின்ற ஆயத்தை பார்க்கும் பொழுது வியப்பாகவே இருக்கிறது. அலம் தர அன்னல்லாக யஸ்ஜுதுலஹு, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹு தஆலாவை சுஜூது செய்து கொண்டே இருக்கின்றன வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய யாவுமே, வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய மன்பிசமாவாத் மன்பில்லார்கள், வஷம்சு சூரியன் அல்லாவே சுஜூது செய்கிறது, வல்கமரு சந்திரன் அல்லாவே சுஜூது செய்கிறது, வஷஜரு மரங்கள் அல்லாவே சுஜூது செய்கிறது, வன்னுஜூம் நட்சத்திரங்கள் அல்லாவே சுஜூது செய்கிறது, வத்தவா அனைத்து இந்த படைப்பினங்கள் இருக்கிறதை சுஜூது செய்கிறது. மனிதன் எங்கே முதலாவது சொல்லணும் யாரு? அலந்தர அண்ணல்லாக யஸ்துலகு, யாரு? மனிதன் தானே, மனிதனா சொல்லியிருக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா வானத்தை பூமியை இடையில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் சொல்லிவிட்டு மனிதனை பற்றி சொல்லுகின்ற அந்த வசனம் தான் வியப்பாக இருக்கிறது. பக்கசீரும் மினன்னாஸ், மனிதர்களிலும் அதிகமானவர்கள் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்றார்கள், அதிகமானவர்கள் சுஜூது செய்கின்றார்கள். அப்படியானால் கொஞ்ச பேரா சுஜூது செய்யவில்லை என்றால் இல்லை, அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தண்டனை தான் தகுதி. அதிகமானவர்கள் எங்களை பார்வையில் பார்த்தா நிறைய பேர் சுஜூது செய்யறாங்க, அதே போல ஒரு பெரிய ஒரு கூட்டம் அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய முடிவு வலௌஷினா லஆதைனா குல்லநஃப்ஸின் ஹுதாஹா, நாங்க நினைச்சா எல்லோருக்குமே ஹிதாயத்தை கொடுத்திருப்போம், ஆனா அல்லாஹ்வுடைய முடிவு அப்படி அல்ல. வலாக்கின் ஹக்கல் கௌலு மின்னி லம் லன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாசி அஜ்மாயின், இந்த மனிதர்கள்ல இந்த ஜின்கள்ல ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கொண்டு நரகத்தை நிரப்ப வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு கட்டிட்டான். அதனால அல்லாஹ் படைத்தது மனிதனையும் ஜின்னையும் வணங்குவதற்குத்தான், ஆனால் ஒரு பெரிய ஒரு கூட்டம் அல்லாஹை வணங்கினாலும் பெரிய ஒரு கூட்டம் அல்லாஹை மாறு செய்து அல்லாஹுக்கு தவறு செய்து அவர்களுடைய இஷ்டப்பிரகாரம் வாழ்ந்து தங்களை நரகத்தின் பக்கம் தள்ளிக்கொள்ளக்கூடிய ஆகிவிடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இப்ப நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது.
இந்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா அவனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினானே எவ்வளவு பெரிய பாக்கியம், அவனுடைய தீனை கற்றுத்தந்தானே எவ்வளவு பெரிய பாக்கியம், அவனுடைய ரசூலை அறிமுகப்படுத்தினானே எவ்வளவு பெரிய பாக்கியம்.
கண்ணியமானவர்களே, சோர்களே, அந்த ராக்கிரியங்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்களை சேர்த்து விட வேண்டும், அதுதான் பெரிய ஒரு பாக்கியம். உலகத்தில் முஸ்லீமாக பிறக்கிறது லேசு, முஸ்லீமாக வாழ்றதும் லேசு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால என்னோடு ஓதிக்கொண்டிருந்த ஒரு மாணவர், ஒரு 2-3 வருஷம் மதரசால் அவர் ஓதினார். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், புதிதாக இஸ்லாத்தை ஏற்று ஒரு 6-7 மாசத்திலே மதரசாவுக்கு வந்துட்டார். வந்தா இப்படி அழகான ஜும்பா கொடுத்து பெரிய தலப்பா அடிச்சு நல்ல சூரத்தில் நல்ல அழகா மதரசால் இருக்கிறார். இப்ப நாங்க ஒரு ஜமாத்துல போயிருந்தோம், ஒரு 40 நாள் ஜமாத்துல ஒரு ஊருக்கு போயிருக்கிற நேரம், எங்கட சமுதாயத்திலயும் இருக்கிற பழக்கம் தானே, யாராவது ஒரு ஆள் புதுசா இஸ்லாத்துக்கு வந்துட்டா அடுத்தவருக்கு அறிமுகப்படுத்துறது எப்படி, அதை சொல்லித்தான் அறிமுகப்படுத்து, பெருமக்குரிய விஷயமே அப்படித்தானே. இவர் முந்தி குபுரில் இருந்தார், இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். சிலரை பார்த்து அடையாளமே தெரியாம இருக்கும், ஆனா சொல்லிக்கொள்வாங்க. இவர் அடுத்தவர் சொல்லாட்டியும் அவரே சொல்லுவாரு, நான் கிட்டத்துலதான் இஸ்லாத்துக்கு வந்தேன். ஒரு ஏரியா பொறுப்புதாரி ஒருவர், அவர் அறிமுக அவரை சந்திக்கிற நேரத்தில் இவர் அப்படியே போற நேரம் பேசிக்கொண்டு போய் போற நேரத்தில் நானும் பக்கத்தில் தான் இருந்தேன். இவர் சொன்னாரு, நான் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு 6-7 மாசம்தான் அப்படின்னு சொன்னார். அவர் அந்த வார்த்தையை கணக்கெடுக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, பேசாம போனார். அப்படியா அண்ட் பேசாம கஸ்டில் போனார், பேசினார். அப்ப இவருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஆச்சரியம் என்னண்டா, யாரும் இப்ப கண்டா உடனே மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கதைச்சு பேசி சொல்லுவாங்க. எனக்கும் ஒரு விஷயம் ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இவர் என்ன ஒரு கொஞ்சம் இப்படி சொன்ன நேரத்தில் கொஞ்சம் அவரோட சிரிச்சு கிழிச்சு காய்ச்சி, ஓ மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பெரிய குருவே நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லணுமே. கஸ்டெல்லாம் போயிட்டு வந்து உட்கார வச்சு நானும் பக்கத்துல இருந்து அந்த நேரம் சின்ன வயசு சொன்னாரு, இஸ்லாத்துக்கு வந்தது ஒரு பெரிய கட்டித்தனமான ஒரு விஷயம் அல்ல, நானும் முஸ்லீமாகவே என் உம்மாவாப்பட வயிற்றுல அப்படியே பிறந்து வளர்ந்து ஆளாகி அங்க வந்தோமே அதுவும் கட்டித்தனம் இல்லை, நானும் நீங்களும் முஸ்லீமா மௌத்தாகிறதா கட்டித்தனம், அதுக்கு நீங்களும் நானும் துவா செய்ய வேண்டியிருக்கிறே, அதனால நீங்க இஸ்லாத்துக்கு வந்தன்றத நான் பெருசாக நான் இருக்கல, எனக்கு பயமா இருக்கு, நான் நீங்களும் அல்லாஹ் இடத்துல போய் சேர்ற நேரத்தில் கலிமாவோட போய் சேரும் அல்லாஹ் என்னுடைய முடிவு. கண்ணியமானவர்களே, சோர்களே, இந்த உலகத்தில் பிறக்கலாம் முஸ்லீம்களுடைய தாய் வயிற்றுல, வளரலாம் முஸ்லீமாக, ஆனா கடைசி முடிவு அது களிமாவோடு போய் சேர வேண்டும், களிமாவோடு போய் சேர வேண்டும். இடையில இஸ்லாத்துக்கு வரலாம், ஆனா கடைசியில என்னுடைய நிலைமை என்ன அதுதான் கடைசி நிலைமை என்ன. யாரை பார்த்தும் பார்த்தும் எங்களுக்கு அவரா இவரா சொல்லவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலுமே நன்மையை செய்து 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 கொண்டு போகிறார், இன்னும் 1 8 தான் இருக்கிறது, எடுத்து வைத்தால் அடுத்த 8 சுவனம். ஆனால் இந்த நேரத்திலே இவன் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே நரகத்தின் பக்கம் திருப்பிக் கொள்கிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹ். அந்த கட்டத்தில் தன்னுடைய ஈமானை பறிகொடுத்து விடுகிறான். சிலர் இந்த உலகத்திலே வாழ்ந்து வாழ்ந்து போகின்ற பொழுது குபுரலும் சிறுக்களும் அப்படியே வாழ்ந்து விட்டான், நரகத்துக்கு போவதற்கு இன்னும் 1 8 தான் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் அவனுக்கு நசீபாக்கி விட்டான் கலிமாவை, அடுத்த கணமே அவன் சொல்லிவிடுகிறான் சுவனவாசியாக மாறுவான். உலகத்தில் யாரை பார்த்தும் எங்களுக்கு சொல்லலாது, யாரு நல்லவர் யாரு கெட்டவர் யார் சுவனவாசி யார் நரகவாசி ஒன்றும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஈமானை பயந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்து, நான் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள, நான் என்னுடைய அமலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நான் என்னுடைய ரப்புக்கு பொருத்தமாக வாழ வேண்டும். கண்ணியமானவர்களை சொல்றேன், அந்த சுபாவத்தை முதலாக எங்களிடத்தில் உருவாக்க வேண்டியது. ஈமானை பாதுகாக்கிறதுக்குரிய உழைப்பு தான் இந்த உழைப்பை தவிர வேற எதுவும், இது ஒரு இயக்கம் அல்ல, ஈமான பாதுகாக்கிற உழைப்பு. அறியாத்தனத்தினால தெரியாத்தனத்தினால யார் யாரோ எதை எதையோ சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு எங்க எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை, கட்டாயமான சேவை வாஜிபு. ஈமான பாதுகாக்கிறது ஆதாரம் தேடணுமா, நீங்க என்ன செய்றீங்க, நான் என் ஈமான பாதுகாக்கிறேன், அதுக்காக நான் குரான் வரும், அதுக்காக திக்ர செய்யறேன், அதுக்காக தொழுகிறேன், அதுக்காக என்று ரொம்ப பத்தி பேசுறேன், இந்த ஈமானை நான் பாதுகாப்போம் ரொம்ப முக்கியமான விஷயம். சஹாபாக்கள் இந்த ஈமான பாதுகாக்கிறதுக்கு பயந்து பயந்து போயிச்சுட்டான், அடிக்கடி பேசிக்கொள்வாங்க ரொம்ப பத்தி.
நபீட சுகபத்தில் இருக்கிறவங்க வயு இறங்குகின்ற பொழுது உடனுக்குடனே ஆயத்துக்களை பாடமாக்குகின்றவர்களே பயந்தார்கள், எங்களுடைய ஈமானுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ. சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருப்பார்கள், வீட்டுக்கு போனால் அங்கு போயிட்டு அங்கும் கூடியிருப்பார்கள், திரும்ப பயப்படுவார்கள், நான் என்னுடைய நிலைமை மோசமாகி விட்டதோ, ஈமானை பறிகொடுத்து விட்டேனோ, என்னுடைய ஈமானுக்கு ஆபத்து வந்து விடுமோ, பயந்தார்கள், அழுதார்கள். சில சஹாபாக்கள் அழுது கொண்டே வந்தார்கள், நான் முனாஃபிக்காகிவிட்டேன், முனாஃபிக்காகிவிட்டேன். ஏன் அழுதார்கள், ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? உள்ளத்திலே வருகின்ற மாற்றத்தை பார்த்து பயந்தார்கள். இன்றைக்கு எங்களுக்கு எங்களோட உள்ளத்தில் வர மாற்றத்தை பார்த்து எந்த விதமான பயமும் இல்லை. பள்ளியில பயம் நடக்குது, அழகா நியாயம் விளங்குது, இது தேவை, கட்டாயம் இந்த வேலையில் ஈடுபடணும், நேரத்தை காலத்தை கொடுக்கணும், நானும் என்னுடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ளணும், தக்குவாவோடு வாழணும், பாவத்தை விட்டுறணும் என்றெல்லாம் இவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டவர். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஹேண்ட் போனை கை எடுத்துக் கொண்டிருக்கிற ஈமான் போறதே விளங்குதில்ல அவருக்கு. இன்டர்நெட்ல இருக்கிறார், அவர் ஈமான் பறிபோறது விளங்குதில்ல. ஒரு பாட்டை கேட்கிறார், ஈமான் பறிபோறது விளங்குதில்ல. கண்ணியமானவர்களை சோர்களை சூழலினால் தன்னுடைய ஈமான பறிகொடுக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறான். சொல்றதுனால யாரும் குறைநீக்க கூடாது, ஒவ்வொருவரும் தன்னை திருத்திக் கொள்ளணும். எந்த அளவுக்கு சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு காலம் எந்த அளவுக்கு வரும் என்று சொன்னால், மாலையில மூமினாக இருப்பார், விடிய எழும்புற நேரத்தில் அவர் ஈமான பறிகொடுத்தவராக எழும்புவார். காலையில மூமினாக இருப்பார், மாலையாக இருக்கிறதில் ஈமான பறிகொடுப்பார். கண்ணியமானவர்களே சோர்களே, இந்த ஹதீஸை நாங்க எப்படி விளங்குறது? அப்படியானால் என்ன அர்த்தம்? மாலையில மூமினாக இருந்து காலையில குபுர்ல போறதுண்டா என்ன? காலையில மூமினாக இருந்து மாலையில குபுர்ல போறதுண்டா என்ன? கண்ணியமானவர்களே சோர்களே, உலகத்தின் சூழல் ஈமானை பறிக்கின்ற சூழல் அந்த அளவுக்கு இருக்கும். எந்த நொடிப்பொழுதில் ஒவ்வொருடைய ஈமான் பறிபோகும் என்று தெரியாது, ஈமான் பறிபோகும் என்று தெரியாது. ஒரு செய்தியை காதல எடுத்து அந்த செய்தியை இவர் உண்மைப்படுத்தினால் இவர் குபுர்ல போயிடுவார். ஒரு செய்தி, ஒரு மெசேஜ் வருது ஹேண்ட் போனுக்கு, அந்த ஹேண்ட் போன்ல ஒரு மெசேஜ் ஒன்று வருது, ஆனால் ஷரியத்துக்கு முரணானது, அது குர்ஆனுக்கு மாற்றமானது, ஹதீஸுக்கு முரணானது. இப்பொழுது இவர் என்ன செய்யறாரு? அதை உண்மைப்படுத்தினாரா? குபுர்ல போயிடுவாரு, குபுர்ல போயிடுவார். அண்மையில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு ஹேண்ட் போனுக்கு, என்ன மெசேஜ் தெரியுமா? ஒரு டேட்டை போட்டு அந்த டேட்ல, அந்த டேட்ல சூரியன் மேற்கில் உதிக்குதான். இதுக்குத்தான் சொல்ற மார்க்கத்தை தீன சரியாக படிக்கணும்னு சொல்லி, தவறித்தோம் எங்கேயோ போயிடுவோம். மேற்கோள் உதிக்கதாம் என்று சொல்லி மெசேஜ் அப்படியே வந்து ஒன்று இல்லை, இன்னும் வந்தவங்க எல்லாம் அனுப்பினாங்க, என்னடான்னு பார்த்தேன், என்ன ஆச்சரியமா இருக்கு. இப்ப வந்தவங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கணுமே, தந்தவங்களுக்கு சொல்லணும், நீங்க இதை அனுப்புறீங்க, இது தவறு. கண்ணியமானவர்களே சோர்களே, பெரிய அடையாளங்கள், கியாமனாளுடைய அடையாளங்கள் இருக்கு. தஜ்ஜால் வரணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரணும், இப்படி எத்தனையோ பெரிய அடையாளங்கள். இந்த பெரிய அடையாளங்கள்ல எட்டாவது அடையாளம் தான் இந்த சூரியன் மேற்கில் உதிக்கிறது. அன்றைக்கு சூரியன் உதிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் தௌபாவுடைய வாசலே மூடிப்பட்டிருக்கும். அழுததுல, கதறினதுல, பதறினதுல அர்த்தம் இல்லை. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இந்த மெசேஜ் சிலருடைய ஹேண்ட் போனுக்கு வந்துடனே அவர் இப்ப விளக்கசாலி ஆகி அவர் இப்ப ஒரு பயானுண்டே அடிச்சு மெசேஜ் பண்றாரு. எப்படி தெரியுமா? பாருங்க, இப்படி சொல்லியிருக்கிறாங்க, சூரியன் இப்படி மேற்கொள் உதிக்க போகுதாம், எங்கடா குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எங்களுக்கு தெளிவு இருக்குது இல்லையா, இப்படி உதிக்க போகுது, நாங்க எல்லாம் தௌபா செய்யணும். அல்லாஹ் அக்பர், இவர் மெசேஜ் அனுப்புறார். கண்ணியமானவர்களே சோர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல இன்னொரு அறிவை சொல்கிறான், எப்படி தெரியுமா? கியாம நாள் எப்ப வரும் என்றது உங்களால சொல்லலாம், அடையாளங்களை சொல்லலாம், எப்ப வரும் சொல்லலாம். அந்த அடையாளமும் எப்படி எப்படி வரும் என்று நபி அவங்க சொன்னாங்களோ அப்படித்தான் வருமே தவிர, எங்கட இஷ்ட பிரகாரம் அவன் இவன் சொல்றது கூட வராது. ஈமானு பாதிப்பா இல்லையா? ஈமான பறிக்கக்கூடிய நிலைமைகள் ஒன்று ரெண்டு, இது உதாரணத்துக்கு சொல்ல உதாரணத்துக்கு. கண்ணியமானவர்களே சோர்களே, ஈமான பறிக்கக்கூடிய சூழல் இந்த உலகத்தில் ஏராளமா தாராளமா இருக்கு. எந்த நொடிப்பொழுதுல எது நடக்கும் தெரியாது, எந்த நொடிப்பொழுதுல எது நடக்கும் தெரியாது. இன்றைக்கு உலகத்தையே அழிச்சு காட்டுறான், உலகத்தை இப்படித்தான் அழியும் அழிச்சு காட்டுறான். இவர் எனக்கு அப்படித்தான் அழிய போகுது, அவரோட கற்பனையில் அவர் செஞ்சு காட்டுறார், உலகமே அழிஞ்சாச்சு. கண்ணியமானவர்களே சோர்களே, இந்த ஜமான் இருக்குது, இந்த ஜமான் இப்ப இருக்கக்கூடிய ஜமான், இன்டர்நெட் கம்ப்யூட்டர் அதையெல்லாம் சொல்லி அந்த யுகம் என்று சொன்னதுக்கு சொல்றதுனால யாரும் கோபிக்க வேணாம், ஒரு 40 மேற்பட்டவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இது கிடையாது. ஒரு கொஞ்ச தொகையினருக்குத்தான் அது ஆழமான அறிவு தெரியும். ஆழமான அறிவு 40 மேற்பட்டவங்களுக்கு ஓரளவு தெரியும். அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இருக்கிற அறிவு இருக்குதே, 40-30 இடையில் உள்ளவங்களுக்கு இருக்கிற அறிவை விட இன்றைக்கு 30-20 இடையில் இருக்கக்கூடிய அறிவு அதை விட கூட, 20-10 இடையில் அதை விட கூட இருக்கு. அதை விட கூட பயங்கரமான காலம். எப்படி அறிவு வரணும் தெரியுமா? இந்த அறிவு எப்படி இருக்கணும்? 40-50-60 வந்தா இவருக்கு அனுபவமும் அறிவும் இதுல கூட இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. 40 மேல அவருக்கு அறிவு குறைய, 40 கீழே இன்னும் கொஞ்சம் கூட, 30 அளவிட கூட, 20 இன்னும் கூட. எப்படி அதற்கு நீங்க சொல்றீங்க? ஹேண்ட் போனை கொடுத்து பாருங்க சின்ன பிள்ளைகள கையில, அது தெரியும். 10-20 இடையில ஒரு ஹேண்ட் போனை கொடுத்து அவன் போடுற கூத்த பார்த்தா 20-30 இடையில உள்ளது பார்த்துட்டு ஆச்சரியப்படுது. இவனுக்கு இவ்வளவு எல்லாம் தெரியுமே, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி 20-30 போடுற கூத்த பார்த்துட்டு 30-40 மேற்பட்ட சொல்லுது எங்களுக்கு தெரியாதே. அதுக்கப்புறம் 40 மேற்பட்ட சொல்ல இதுல ஒண்ணு எனக்கு தெரியாதாப்பா, எனக்கு நீ கோல் எடுத்தா நான் பேசுறேன் அப்படி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. வரக்கூடிய 10-20 வருஷங்கள் எல்லாம் காலம் ரொம்ப பயங்கரமா காலம். பிறக்கிற குழந்தையோட கையில ஹேண்ட் போனை கொடுத்தாலும் எல்லா மெசேஜும் அனுப்பிவிடும். அப்படி பயங்கரமான காலத்துல தான் இந்த ஜமான் உருவாகி கொண்டு வரும். இந்த ஜமான் இதனாலதான் அருமை ரசூல் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் எந்த நொடிப்பொழுதலும் பறிபோகும் என்று தெரியாது. கண்ணியமானவர்களை சொல்கிற இன்னொரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள், கியாம நாள் நெருங்கிவிட்டால் எத்தக்காரபு சூக் பஜார்கள் எல்லாம் கிட்ட வந்துடும். கண்ணியமானவர்களை சொல்கிற இந்த ஹதீஸ நீண்ட காலம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 30 முன்னால சிந்திச்சா யார கற்பனைக்குமே படாது. எத்தக்காரபு சூக்கா, உலகத்துள்ள பஜார்னா ஒரு இடத்துக்கு வந்துருமா? அது எப்படி பூமி சுருங்குமா? அல்லது எல்லாரும் கிட்ட வந்துருவாங்களா? என்ன ஆச்சரியமான ஹதீஸ் உண்டு, அற்புதமா இருக்குதே. உலகத்துள்ள பஜார்னா கிட்ட வந்துருமா? கண்ணியமானவர்களே சொல்கிறே, எப்ப கம்ப்யூட்டர் யுகம் வந்ததோ அப்ப எல்லாரும் சொன்னாங்க நாங்க உள்ளுக்கே தான் இருக்கிறோம், எங்க இருக்கிறோம் பஜார்ல, வீட்டுக்குள்ள இருந்தே பஜாருக்கு போயிடும். உலகம் எல்லாம் இன்னைக்கு வியாபாரம் நடக்குது, நடக்கிறே இல்லையா? இவர் ஏர்போர்ட்டு போக தேவையில்லை, இவர் அங்க ஆபீஸுக்கு போக தேவையில்லை, இவர் ஒன்றும் தேவையில்லை. இங்கிருந்து பட்டனை தட்டுற மட்டும்தான் வேலை, அங்க எல்லாமே வேலை நடக்குது. இன்னும் எங்கட நாட்டுக்கு இன்னும் சரியா இசுவாகல்ல. சில நாடுகள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, கடையில் உள்ள சாமான்களை பாக்குறதும் வீட்டுக்குள்ள இருந்து, அதை ஓர்டர் பண்றதும் இங்கிருந்து, சல்லியை கொடுக்கறதும் இங்கிருந்து, எல்லாம் கொடுத்தப்பறம் கொஞ்ச நேரத்தில் மாத்தா வீட்டில் வந்து பெல் அடிப்பாங்க வந்திருக்காச்சு. எத்தக்காரபு சூக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாம நாள் இறங்கிட்டு இப்படி நடக்கும். அப்ப ஈமான் பறிபோறதன் தான் இதுதான் எங்களுக்கு விளங்காது. எந்த நொடி பொழுது எப்படி எதனால போறோம் தெரியாது. கண்ணியமானவர்களே சோர்களே, முன்னைய காலத்தை விட இந்த காலத்துல நேரங்களை காலங்களை அறிவை ஆற்றலை திறமைய இந்த மேலான தீனுடைய உழைப்பின் பக்கம் சாய்த்து இதுல நேரங்களை கொண்டு போய் எங்களுடைய சிந்தனைகளை இந்த பக்கம் திருப்பி இயன்றவரை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 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 பயங்கரமான சிந்தனைகளை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கு. தேவையும் பொறுப்பு. இன்றைக்கு ஒரு நிர்பந்தமான ஜமான நாங்கள் வாழ்றோம். எப்படி தெரியுமா? கடுமையான கூறான கத்தி கடையில் விற்குது, எல்லா கடையிலும் கத்தி நிறைய விற்குது. கத்தி எங்களுக்கு கட்டாய தேவை, கட்டாய தேவை. எப்படி? மரக்கறி வெட்டணும், பழங்கள் வெட்டணும், இறைச்சி வெட்டணும், எல்லாம் வெட்டணுமே, வெட்டித்தான் சாப்பிடணும். தேவை, கத்தி நிறைஞ்சிருக்குது, எங்களுக்கு கட்டாயமான தேவையும் இருக்குது. ஆனா அந்த கத்தியை எடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? புத்தியோட பாவிக்கணும். மடத்தனமா பாவிச்சிட்டோம் என்ன நடக்கும்? ஆபத்து. கடும் கூர்மையான கத்தி. கத்தியை கையில் வச்சிருக்கிற நேரத்தில் சில சொல்லுவாங்க, சும்மா விளையாடி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் சொன்ன கவனமே கையில் இருக்கிறது தெரியுந்தானே என்று சொல்லுவாரு. ஏ கையில் இருக்கிறது தெரியுந்தானே அப்படின்னு அர்த்தம் என்ன? கையில் இருக்கிறது கத்தி. விளையாட்டுக்கும் கூட சொல்ல வேண்டான்னு சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிற நேரத்தில் எங்களோட சைத்தானும் வந்து கூடிக்கொள்றான். அல்லாஹ் சைத்தானும் வந்து கூடுறான். விளையாட்டுக்கு பேசின பிறகு அவனும் சும்மா ஓ இருக்கிறே தெரியும், என்ன செய்யணும் அவங்களுக்கு கேட்டாண்டா இவளுக்கு மறுபக்கம் வர எங்கேயோ போய் சேர்ந்துடும். அதனால இந்த ஆயுதங்களோட விளையாட வேண்டாம் நபி அவர்கள் சொன்னார்கள். ஆயுதங்களை தூக்க. கண்ணியமானவர்களே சோர்களே, எப்படி கடும் கூர்மையான கத்தி ஒன்று எடுத்தா ஒரு மரக்கறியை வெட்டுற நேரம் என்ற விரல் வெட்டிப்படாம பாதுகாக்கணும் என்று சொல்லி நுணுக்கமாக வெட்டுறோமோ, ஒரு பழத்தை வெட்டுறத்துல கையில படாம விட்டுறோமோ, அது போலதான் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகள், அது எதுவாக இருந்தாலும் சரி, கையடக்க தொலைபேசியாக இருக்கலாம், இன்டர்நெட்டாக இருக்கலாம், டெலிபோனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரிதான், இதை பாவிக்கிறது இந்த அளவு நுணுக்கமா பாவிக்கணும், நுணுக்கமா பாவிக்கணும். எந்த பெரிய நல்லவராக இருந்தாலும் சரி, நான் ஈமான பறி கொடுத்துருவார், நல்லா பாதுகாக்கும். எந்த நொடிப்பொழுதில் என்ன நடக்கும் தெரியாது, நல்லா பாதுகாக்கும். அதனால இயன்ற வரையில இன்றைக்கு என்ன சொல்றோம், என்ன சொல்றோம், இதை பத்தி பேசினா சொல்றாங்க, என்ன சொல்றோம், இந்த ஜமான்ல இதெல்லாம் இல்லாம இயலாது. இனி இவங்களுக்கு அது தெரியாதே, இந்த மௌலவிமாரு தெரியாது இல்லையா, இந்த மௌலவிமாரு தெரியாதே, இந்த ஜமான்ல இது இல்லாம இயலாதே. அதுக்குத்தான் நான் சொன்னேன், இந்த கத்தியை உதாரணமா சொன்னேன், கத்தி தேவை, கட்டாயம் தேவை, கட்டாயம் எங்களுக்கு கத்தி தேவைதான். ஆனா புத்திய பறிகொடுத்துட்டு பாவிச்சுட்டோம், பயங்கரமான குழியில போய் விடுகிறது போல, இந்த அனைத்தையும் தேவை தேவை என்று சொல்லி, நியாயம் நியாயம் என்று காட்டியே இன்றைக்கு எங்க சமூகம் எங்கேயோ போயிட்டு மேலான பெரியவர்களை சொல்றது எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு கௌரவமான குடும்பம், கௌரவமான குடும்பம். ஏன் இதை சொல்றேன்னு சொன்ன, பயான்கள் இதை சொல்லணும், இந்த சம்பவங்களை சொன்னாத்தான் உள்ளத்துல பதியும், ஓஹோ நாங்க எவ்வளவு மடத்தலமா வாழ்றோமே சொல்லி. எந்த அளவுக்கு கௌரவமான குடும்பம் சொன்னா, முழுமையான பர்தாவுடைய சூழல், மேலான சொல்கள் நாங்க எல்லாரும் தீனுடைய உழைப்போடு உள்ளவங்களால சொல்றோம், யாரும் இதை தவறான நோக்கத்தில் வச்சு பண்றது இல்லை. இனிமான சோர்களை படிப்பினைக்காக சில சம்பவங்கள், அந்த சம்பவங்களை சில கிதாபுகள்லையும் எழுதியிருக்கிறாங்க. சுமார் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஜமாத் வந்த நேரம், பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜமாத், ஒரு அவங்க எழுதின சின்னொரு ரிசாலாவை கையில் கொண்டு தந்தாங்க, அதரத்தை இதை நீங்கள் வாசிப்பாரு. கண்ணியமான சோர்களை, இந்த நவீன கருவிகள் எந்த அளவுக்குன்னு சொன்னால், சில கட்டங்களில் மனிதனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுப்புக்க ஷை யுமி வைசிம், ஒன்றில் உனக்கு மோகம் வந்துட்டுன்னு சொன்னால் உன் கண்ணும் குருடாகிடும், காதும் செவிடாகிடும். அப்படின்ற அர்த்தம் என்ன, ஒன்றில் இவனுக்கு ரொம்ப பெரிய விருப்பம் வந்துட்டுதா, அதுக்கு பிறகு இவனுக்கு நல்லது கெட்டது யாரு சொன்னாலும் கேட்காது, விளங்காது, ஒன்றுமே விளங்காது. இவன் குருடன் ஆகிடுவான், செவிடன் ஆகிடுவான். இன்றைக்கு அந்த நிலைமையை கண்கூடா பார்க்கலாம் மேலான சோர்களை. சில நேரங்களில் பார்த்தா ஆளுக்கு 60 தான், சொல்றதுனால யாரும் கோவிக்க கூடாது, உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அவர் கையில ஹேண்ட் போன் இருக்கு, என்னவோ செஞ்சு கொண்டிருக்கிறாரு, பார்த்தா இந்த 60 என்ன வேலைன்னு பார்த்தா அவர் போய் கேம் விளையாடுறாரு. கண்ணியமான சோர்களை, அவர் தன் வயசே மறந்துட்டாரு, தன் அந்தஸ்தே மறந்துட்டாரு, தான் ஒரு வழிகாட்டின்றதே மறந்துட்டாரு, பார்த்தா அவரும் கேம் விளையாடுறாரு. இன்னைக்கு நடக்குது, தன் அப்படியே எங்கேயோ பறி கொடுத்துட்டார், விளையாடுறாங்க. ஒரு காலம் விளையாடுற வயசு ஒன்று இருந்துச்சு, இப்ப அப்படி இல்லை, இன்றைக்கு எல்லாருக்குமே விளையாடுறாங்க. கண்ணை சரியா துறக்காட்டி இப்படி திறந்தா சரி மெச்சு பார்ப்பாரு, என்ற அவருக்கு அதுல சரியான நோக்கம். இன்னைக்கு அப்படித்தான் காலம். கண்ணியமான சோர்களே, பாகிஸ்தான்ல நடந்துச்சு ஒரு சம்பவம், எப்படி சொன்னா, ரமலானுடைய மாதம், நோன்பு திறக்கிறதுக்கு அக்கம் பக்கத்து வீட்டாக்கள் எல்லாம் வர சொல்லி இருக்கிறாங்க. தாய் என்ன செஞ்சிருக்கிறார், பலகாரங்கள் அது இதெல்லாம் செஞ்சு நோன்பு திறக்க எல்லாம் ஏற்பாடும் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனா மகள்காரியுடைய நிலைமை எப்படி தெரியுமா, அவள் ரூம்ல டிவி பார்த்துக்கொண்டே இருக்கிறான், அவளுக்கு நோன்பு பிடிக்கலாது, உம்மா பாப்பா சொல்றது கேட்கலாம், அவ்வளவு பெரிய மோகன் டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப நோன்பு திறக்கிற டைம் ஆச்சு, எல்லாரும் வந்திருக்கிறாங்க வீட்டுல, இப்படி ஒரு புள்ள இருக்கிறது தெரிஞ்சிருக்கிற நேரம், அவள் நோன்பில் இப்படி இருக்கிறாள் சொன்னா வெக்கமே, அதனால கதவை திறந்து அவளை கூப்பிட்டு எடுப்போம், நோன்பு திறக்கிறதுக்கு நீயும் வந்து ஏதோ எங்களோட சேர்ந்துருன்னு சொல்லுவோம் சொல்லி தாய் போய் கதவை தட்டினா கதவை திறக்கிறாள் இல்ல, உள்ளுக்கு டிவி போய்கொண்டே இருக்குது. இப்ப தாய்க்கு கொஞ்சம் கோபம் வந்து கொஞ்சம் கதவை அடிச்சு திறந்து தட்டி பார்த்தா திறக்கிறதே இல்லை. வந்தவங்க சொன்னாங்க, இது என்னவோ தெரியும், அதுக்குன்னு நாங்கள் கதை உடச்சு பார்ப்போம், உடைச்சா டிவி போய்கொண்டிருக்குது, அப்படியே விழுந்த நிலைமையிலே மையத்தாக இருக்கிறார், மையத்தாக இருக்கிறார். கிதாபில் அப்படியே எழுதிருக்கிறாங்க மீலான சார். இப்போ என்ன செஞ்சாங்க, வந்தவங்க எல்லாரும் மையத்தை தூக்கணுமே, மையத்தை தூக்குறாங்க, நிலத்தோடு ஒட்டி போயிருக்கு, இரும்பு மாதிரி ஒட்டி இருக்கு, மையத்து வருகிறதே இல்லை, வருகிறதே இல்லை. நிறைய பேர் எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க, ஒரு கொஞ்சம் கூட தூக்கலாது. என்ன செஞ்சாங்க, வந்தவர்கள் ஒரு ஏதோ விளக்கம் உள்ள அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈமான்தாரி ஒருவர் சொன்னாரு, இந்த டிவியை கொஞ்சம் ஓ பண்ணி பாருங்களேன், ஓ பண்ணினாங்க, மையத்தை தூக்கினாங்க. ஒருவர் டிவியை தூக்கினாரு, தூக்குற நேரம் மையத்தை தூக்கினாங்க, அப்படியே மையத்து வந்துச்சு. கண்ணியமான சார், எந்த அளவுக்கு சொன்னா மையத்தை மாத்திரம் கொண்டு போயலாம் போச்சு. குளிப்பாட்டு இடத்துக்கும் டிவியை கொண்டு போகணும், குளிப்பாட்டு முடிஞ்சு ஜனாதா கொண்டு போறோம் டிவியை கொண்டு போகணும், மையத்தை மட்டும் கபரில் இறக்கலாம் போச்சு. கண்ணியமான சோர்களே, ஏன் சொல்ல வருகிறேன், இதுவெல்லாம் பெரிய பாடம் இல்லான, பெரிய பாடம். ஒன்று ரெண்டு எத்தனையோ சரித்திரம் எங்கட நாட்டுக்குள்ள அண்மையில், இந்த ரமலான்ல நான் ஒரு ஊருக்கு பயானுக்கு போய் நேரம் சொல்றாங்க, அதுல இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது. என்ன விஷயம் பார்த்தா, முழுமையான ஃபர்தாவுடைய சூழல் உள்ள வீடு, சூழல் உள்ள வீடு, மகளை
வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறேன், தேத்தனை ஊத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு மகளை பார்த்தா மகளை காணல, ரூம்ல போய் மகளை பார்த்தா காணல, அடுத்த வீட்டுக்கு கூட தனியா போக மாட்டான். என்ன நடந்ததோ தெரியாது, பதறி அடிச்சு தேடினாங்க. இப்ப ஊரெல்லாம் செய்தி வரச்சு, மூணு நாளா தேடினாங்க. நாலாவது நாள் தொலைபேசி அழைப்பு வருகிறது, என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இந்த நெட்ல தொடர்பாகி இந்த நாடில்ல இன்னொரு நாட்டு நபரோட தொடர்பாகி அவர் கொழும்புக்கு வந்திருக்கிறார், குடும்பத்தோட நிக்காக நடக்க போகுது, விரும்பினா நீங்க வந்து செஞ்சு வைங்க, இல்லாட்டி நாங்களே யாரு கண்ணியமானவர்களே சோர்களே. இதுதான் ரசூல் சல்லா சொன்னாங்க, பித்னாவுடைய ஜமான் பயங்கரமான ஜமான், அடுக்கிக் கொண்டே போலாம், ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு எதற்கு சொல்கிறோம்னா, உதாரணம் உண்ட மனசுல வச்சு நிறைய பாடம் படிக்கணும். ரொம்ப பயங்கரமான ஒரு ஜமானுக்குள்ள வந்திருக்கக்கூடிய நாங்க எங்கட ஈமான பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கிறது மேலான சொல்ல சாதாரணமான விஷயம். அடிக்கடி அடிக்கடி ஈமான பற்றி பேசணும், ஈமானத்தை ரொம்ப பற்றி பேசணும். சென்ற மாசம் திடீரென்று ஒரு வாலிபர் என்ன இடத்துல வந்து சொன்னார், அதுல நான் ஜமாத்துல போப்போம். அவர் எப்படி ஒன்று சொன்னா விட்டு விட்டு தொழுவாரு, எத்தனையோ தரம் நீங்க ஜமாத்துல போங்கன்னு சொன்னாலும் அவ்வளவு பெருசாத இல்ல அதுல புறவு போவோம்னு சொல்லுவாரு. ரெண்டு மூணு தரம் ஒரு மூணு நாள் வந்திருக்கிற அவ்வளவுதான், ஆனா பெருசா இந்த போகணும்ன்ற இதே இல்ல, ஜமாத்துல போகணுமென்ற இல்லை. அன்னைக்கு திடீரென்னு சொன்னாரு, நான் இப்ப ஜமாத் போக போறேன். அதர் நான் சொன்னேன், யார் உங்களுக்கு தஸ்கில் பண்ணது, சிரிச்சு கொண்டே கேட்டேன், ஒத்தரும் தஸ்கில் பண்ணல, அதர் ஒத்தருமே தஸ்கில் பண்ணல. அப்ப யாரு திடீர்னு போறீங்களே, இல்ல இல்ல நான் போறேன், ஏதோ இவர் சொல்லுவார் போக மாட்டார்னு நினைச்சேன், கடைசியா டேட் வந்த பிறகு நான் போறேன் சொல்லி தொலைபேசியில் சொன்னாரு. மறுக்கசுக்கும் வந்துட்டாரு, வந்து சொன்னார், ஹசரத் நான் தனியா இருந்து கொஞ்சம் யோசிச்சேன், இன்னும் கொஞ்ச காலம் இருந்து பாவங்களை செஞ்சு ரப்பிடத்துல நாங்க சிக்கக்கூடிய நிலைமை வந்துடாம என்னை பாதுகாத்துக் கொள்ளணும் சொல்லி நானே முடிவெடுத்து நான் ஜமாத்துல வந்திருக்கிறார். மூணு சில்லா முடிச்சுட்டு வரதுக்கு துவாசியம். அல்லாஹ் அல்லாஹ் இப்படி யாருக்கு தௌஃபீக நசீபாக்குறானோ அது பெரிய பாக்கியம். சிலருக்கு மனுத்தியால கணக்கு இல்ல, நாள் கணக்குல பயம் பண்ணினாலும் அடுத்த நிமிஷம் போனா பறி கொடுத்துருவார். யாருக்கல்லா தௌபிக்க நசீபாக்குறானோ அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறது. எனவே இந்த மகத்தான இந்த உழைப்பு இந்த ஜமான்ல அல்லாஹு அக்பர் பெரிய ஒரு விஷயம். இது இன்றைக்கு எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா, இது மௌலானா இலியாஸ் ரஹமுல்லா அவங்க அறிமுகப்படுத்தி ஏதோ இந்த வேலை ஒன்று இங்க நடந்து கொண்டு போகுது ஜமாத் என்று சொல்லி இந்தியாவில இருந்து அப்படியே உலகமெல்லாம். கண்ணியமான சோர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜமானை பத்தி சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தில் பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்களுக்கு முன்னால் இருந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட கூலி கொடுக்கப்படும். இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, நன்மையை ஏவார்கள் தீமையை தடுப்பார்கள். அதுக்கு பிறகு ஒரு வசனம் சொன்னார்கள், அது இன்னும் கொஞ்சம் காலம் போன பிறகு இன்ஷா சொல்லுவோம். கண்ணியமானவர்களே சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜமான பத்தி சொன்னார். எனவே இந்த மகத்தான உழைப்பு எங்க எல்லோருக்கும் தேவையில்லாம சொல்ல, சாப்பாடு இல்லாம, தண்ணீர் இல்லாம, உடுக்கிறதுக்கு சரியான வசதி இல்லாம, குடியிருக்க வீடு இல்லாம இருக்கிறதுல கஷ்டம். தீன பறிகொடுத்துட்டு வாழ்றதுதான் ஆகப்பெரிய நஷ்டம், ஆகப்பெரிய நஷ்டம். இன்னைக்கு எங்களை அகலாக்குகளை சீராக்கி, பண்புகளை சீராக்கி, அமல்களை சீராக்கி, தக்குவாவை சீராக்கி இந்த உலகத்துல வாழ வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கு. சோபனைக்கு வாழ்ந்து வேலில் மேலான சோர்களை ரப்புக்கு பொருத்தமாக வாழ வேண்டும். சில ஹதீஸ்களுடைய கருத்தை பார்க்கிற நேரத்தில் அந்த ஜமானுக்கு நாங்கள் முழுமையாக நெருங்கிட்டோம். பள்ளிவாசல் பார்த்தா செழிப்பாக இருக்கும், ஆனா ஹராபு மினல் ஹுதா, நேர்வழியை விட்டும் தூரமாக இருக்கும் சொன்னார். சப்பு நிறைய தொழுகிறது கெட்டித்தனம் அல்ல, அந்த தொழுகை தக்குவாவுடைய தொழுகையாக இருக்கும். பள்ளி நிறைகிறதல்ல கெட்டித்தனம் மேலான சோர்களே, நிறைகிறவர்கள் தக்குவா உள்ளவர்களாக இருக்கும். அமலை சரியா பேணுதலாக செய்யும், சடங்குடைய வாழ்க்கையை விட்டுட்டு ரப்புக்கு பொருத்தமாக வாழும். இந்த உள்ளத்தை சீராக்குறது ஆக பிரதானமாக இருக்கு. இந்த ரகசியத்தை நாங்கள் உணர வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கு. இந்த உள்ளம் சீர்கட்டுட்டு அல்லாஹு அக்பர் எல்லாமே சீர், இதை சீராக்க வேண்டிய தேவை. எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய காலத்தில் இருந்த பாவத்துடைய சூழலை விட நாங்க இருக்கிற காலத்தினுடைய பாவத்துடைய சூழல் ரொம்ப பயங்கரம், இதை சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. நான் முன்பு சொன்னது போல மேலிருந்து கீழே வந்தா சின்ன பிள்ளைகளுக்கு இப்ப சொல்லவே தேவையில்லை. நீங்க சொல்ற நூத்துக்கு 150 உண்மைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு சொன்னா நீங்க சொல்ற நூத்துக்கு 100 உண்மைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு சொன்னா நீங்க சொல்ற 90% உண்மைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க காலத்துடைய கெடுதிகளை. அதனால மேலான சோர்களே, இந்த நிலைமையில் எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருந்து கொண்டோம். இதுக்குத்தான் இந்த மேலான மகத்தான உழைப்பு. இது யாரையும் இயக்கமல்ல,
இது ஒவ்வொருத்தரும் தனக்குத்தான் செஞ்சு கொள்ள வேண்டிய தன்னைத்தான் பாதுகாப்பு. ரப்பிஸத் அல்லாஹு தஆலா இந்த வேலையை பற்றி சொல்லி தருகிறான் எப்படி தெரியுமா? ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் சொல்லி தருக்குமா? ஏன் ரப்பு சொல்கிறான் தெரியுமா? மனிதன் எப்படிப்பட்டவன் ரப்புக்கு தெரியும். அவன் எப்படி சொன்னா உன்னை போட்டு லாபம் எடுக்கத்தான் பார்ப்பான். அவனுக்கு லாபம் இருந்தா தான் அதில் ஈடுபடுவான். அவனுக்கு அதுல நாளுக்கு நாள் முன்னேற்றம் காணும். இந்த வேலையை ரப்பு வியாபாரத்துக்கு ஒப்பிட்டுத்தான் குர்ஆனில் எத்தனையோ இடங்களில் சொல்கிறான். எத்தனையோ இடங்களில் வியாபாரத்துக்கு அல்லதுக்கும் அலாத்தி ஜானத்தை, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கட்டி தரட்டுமா? இந்த வியாபாரத்தை சரியா செஞ்சுங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன தெரியுமா? துஞ்சிக்கும் இன்னதாபின் நோவில கொடுக்கிற வேதனில இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் ரசூலை நம்பி நீங்க அல்லாஹுடைய பாதையில தியாகம் செய்யும். சொர்க்கத்தை வாங்குறதுக்குரிய பிசினஸ் இது, சொர்க்கத்தை வாங்குறதுக்குரிய பிசினஸ். நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வியாபாரம். இந்த வியாபாரத்தில் மேலான சோர்களை நாங்கள் எல்லாரும் ஈடுபட வேண்டும். சிறியவர்களோ பெரியவர்களோ வாலிபர்களோ வயோதிகர்களோ ஆண்களோ பெண்களோ அல்லாஹ் அக்பர் எல்லோரும் ஈடுபட வேண்டும். மேலான சோர் எல்லோரும் ஈடுபட வேண்டும். சில நினைக்கிற நாங்கள் எல்லாம் ஜமாத்தில் போறோம், வீட்டு சூழலை பார்த்தா எப்படி இருக்கும்? பெண்களுக்கு மத்தியில் பெரிய முயற்சி நடக்க வேண்டும். பெண்களுக்கு மத்தியில் அண்மையில் ஒரு ஜமாத்து வந்துச்சு, சவுதியிலிருந்து வந்த ஜமாத்தா இருக்கும் நினைக்கிறேன். லேடிஸ் மேம் பண்ணாங்க, தர்ஜுமாவுக்கு போயிருந்து அவர் தர்ஜுமா செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் பயானில் சொன்ன விஷயம்தான், இந்த வேலையோடு இருந்து தக்வாவோடு போன ஒரு பெண்மணியை பற்றி சொன்னார். அரபு நாடுகளில் கல்யாணம் சொன்னா பெண்களுக்குன்னு ஒரு தனி ஹோல் இருக்கும், அதிலிருந்து அவங்க எல்லாம் அவங்க விரும்ப மாதிரி உடுத்து அலங்கரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க, அப்படி அவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு இப்பொழுது திருமணம், மண்டபத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க, மகரிபுடைய நேரமாகுது, இரவு கல்யாணம், பொண்ணு உடுப்பாட்டுறாங்க. பார்த்தா முகத்துக்கெல்லாம் பூசி கீசி அதெல்லாம் செஞ்சு அலங்கரிச்சு அதுக்குரிய அமைப்பில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மகரிபுடைய அதான் சொல்லுது, மகரிபுடைய அதான் சொல்லுது. இப்ப அந்த புதுமண பெண் சொல்லுகிறாள், நான் தொழணுமே, பெண் அலங்காரம் செய்யறவோடு கோபம் வந்துட்டு, முகத்தில் இவ்வளவு எல்லாம் பூசி இருக்கிற நேரம் இப்ப தொலைப்பாக்குற உடுவெடுத்தா எல்லாம் கழிவுபட்டுருமே. இப்ப பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் சமாளி சொன்னாங்க, சரி பரவாயில்ல மகரிபை கொஞ்சம் பிற்படுத்தி தொல்லாமே. அந்த பெண் சொன்னாங்க, மகரிபை பிற்படுத்தி தொல்ல, நான் முசாபிர் இல்லை, பிரயாணத்தில் இல்லை, நான் ஊர்ல இருக்கிறேன், எனக்கு இந்த நேரத்தில் நான் தொழணுமே. அப்ப திரும்ப ரெண்டு மூணு பொம்பளை ஐடியா சொன்னாங்க, நீங்க முகத்தை கழுவாம கொஞ்சம் தயமம் செஞ்சு தொழுங்களேன் சொன்னாங்க. தயமம் செய்யறதுக்கு சரியத்தில் எங்க இருக்கு பவுடர் பூசுறதுக்கு தயமம் சொல்லி இருக்குதா? இதுக்கு என்ன அனுமதி இருக்குது? நீங்க என்ன சொல்றீங்க? நான் தொழுவணுமே. எல்லாருக்கும் கோவம் வந்துட்டு, தொழு என்ன சொன்ன தொழு. அந்த பெண்மணி என்ன செஞ்சான்? புதுமண பெண் தான், பொண்ணுடுப்பாட்டி அலங்காரத்தோடு இருக்கிற நேரத்தில் அரவாசியில புது செஞ்சு அழகான முறையில் ரொம்ப தொழுகிறாள். சுஜூதுக்கு போனவ எலும்பல்ல அப்படியே பார்த்தேன். கண்ணியமானவர்களே, சோர்களே, உள்ளத்தில் ஈமான், உள்ளத்தில் தக்குவா, தன்னுடைய இந்த நான் இன்றைக்கு ஒரு நாளைக்கு புதுமண பெண்ணா, நான் என்றுமே ரப்புக்கு அடிமை அல்லவா, இன்றைக்கு நான் மகரிபுடைய நேரத்தில் நான் என்னுடைய ரப்புக்கு அடிமைன்றத நிரூபிச்சாம நான் இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் அக்பர். அந்த தக்குவா ரப்பு எப்படி பொருந்தி கொண்டான், புதுமண பெண்ணாகவே ரூக வாங்குறான். கண்ணியமானவர்களே, சொல்ற இந்த வேலை எவ்வளவு பெரிய மகத்துவமானது. நாங்கள் எங்க போய் சேரணும்? எந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கணும்? எங்களை பெண்கள் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? மேலான சொல்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் காலம் கூ அம்புச கும்பாகலிக்கும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கும். சில தாய்கள் நினைக்கிறது, நான் மூணு சில்லா போறேன், சில்லா போறேன், மூணு நாள் போறேன், எல்லாம் தர்த்தீபா செய்யறேன். ஆனா வீட்டு சூழல் அது செய்யறாங்க. பெண்களிடத்துல, தாயிடத்துல, சகோதரி இடத்துல தீன் அமல் ஈமான் வரலையே. அது கண்ணியமானவர்கள் சோர்கள், எங்களை சூழல் எல்லா இடத்துலயும் வரும். அதனால நாங்க இந்த ஈமானுடைய விஷயங்களை கேட்டா வீட்டுல போய் முதாக்கரா செய்யணும், வீட்டுடைய சூழலை மாற்றணும், எல்லோரும் ஈமானோடு வாழ்ந்து மௌத்தாக்கணும். இதுதான் ஆகப்பெரிய பிரதானமான வேலைமையிலான சொல். இதுக்குத்தான் இந்த உழைப்பு, இதுக்குத்தான் இந்த முயற்சி, இதுக்குத்தான் இந்த முயற்சி. அதனால நாங்கள் ஒவ்வொருவரும் ரப்பின் பக்கம் நெருங்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கும். என்ன ஆக மிஞ்சு மிஞ்சு போய் இந்த உலகத்தில் என்னென்னதான் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு எதையெல்லாம் காட்டினாலும் சரிதான், எவ்வளவு காலம் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க போறோம்? கொஞ்ச காலத்தில் இந்த உலகத்தை விட்டு போய். கண்ணியமானவர்களே, சோர்களே, அதனால நாங்கள் இந்த ஏமாற்று இந்த வலையில சிக்கிடாம எங்களை பாதுகாத்துக் கொள்ள ரப்பு சொல்கிறார். வலன் தரலா அன்கள் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபி அமில்லதஹும்
குல் இன்னஹு தல்லாஹி ஹுவல் ஹுதா வலைனி தபாதா ஹுவாஹும் பஅதல்லதீ ஜாஅக மினல் இல்ம் மாலக மினல்லாஹி மின் வலிய்யு வலா நஸீர்.
இந்த யஹூதிகளும் நசாராக்களும் அவங்கள ரூட்ல நீங்க போகாத வரையில உங்களை விரும்ப மாட்டாங்க. யார பார்த்து அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? நபிய பார்த்து. வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லதஹும். அவங்கள போக்குல நீங்க போகணும். நீங்க அப்படி போயிடாதீங்க. வலைனி தபாத அஹ்வாஹும் பஅதல்லதீ ஜாஅக மினல் இல்ம். ரப்புடைய புறத்திலிருந்து தெளிவான விளக்கங்கள் வந்த பிறகு நீங்க இவங்கள பின்னால போயிட்டீங்களா? மாலக மினல்லாஹி மின் வலிய்யு வலா நஸீர். அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் உங்களோட பொறுப்பிலிருந்து நீங்கிடுவான். கண்ணியமானவர்களே, சோர்கள், இன்றைக்கு யூதர்கள் அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்து எங்களை தூரமாக்குறதுக்குரிய சதி திட்டங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டாங்க. எங்களையே களிமா சொல்லுவங்க சொல்ற சில நேரத்தில் ஒரே யூதர் நாங்கள் தேவையில்லை, நாங்கள் தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏண்டா இவருக்கு அது கூட செமிபாடு இல்லை, ஏண்டா இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான் என்று சொன்னா இவருக்கு கொஞ்சம் அது கூட தாக்கம் அவனை ஏசிராயிங்க. கண்ணியமானவர்களே, சோர்களே, எங்களுக்கு தெரியும் இந்த ஹிட்லர் இருக்கிறானே, யூதர்களை லட்சக்கணக்கானவர்களை கொலை செஞ்சான். எந்த அளவுக்கு சொன்னா கொலை செஞ்சுட்டு கடைசியா அவர் ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்தான், நான் யூதர்கள் ஒரு பெரும்பான்மையானவர்களை கொண்டு குவிச்சேன் 25% விட்டு விட்டுத்தான் கொண்டிருக்கிறேன். 25% நான் விட்டு தான் கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் அந்த 25% விடாமல் அத்தனை பேர்களையும் கொண்டிருக்கலாம். கொண்டிருந்தால் காலாகாலம் இந்த உலகத்தில் வாரவங்களை என்னத்தான் திட்டுவாங்க? பாருங்க எத்தனை பேரும் இவன் கொண்டு குவிச்சான்னு சொல்லி. ஆனா இந்த 25% நான் விட்டு வச்சது எதுக்கு தெரியுமா? இவங்க கொஞ்சம் பேர் உலகத்தில் இருந்து கொண்டு போடுற அட்டகாசத்தை பார்த்து உலகம் எல்லாம் இவங்களையும் கொண்டிருக்கலாமே என்று எனக்கு சொல்லுவாங்க. அதனாலதான் இவங்களை வச்சுக்கிறேன். நான் கொண்டது நியாயம் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் இவ்வளவு பேரை வச்சுட்டு கொஞ்சம் பேரை வச்சுட்டு மற்றவங்களை கொண்டு. கண்ணியமானவர்களே, சோர்களே, தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு யூதன் உன்னோட கை குலுக்கினா உன்னோட கைவிரல் எண்ணிப்பார். முசாபா செஞ்சுட்டு ஒரு விரலை கலட்டி எடுத்திருப்பான், நொந்து இல்ல. முசாபா செஞ்சிருப்பான், கையெடுத்திருப்போம், ஆனா நாலு விரல் எங்கடா போச்சுது தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா சில நுணுக்கங்களை கொடுத்திருக்கிறான். எங்களுக்கு ஒரு சோதனை மேலான சோதனை. அதனாலதான் இன்றைக்கு எங்கட குரான எங்கட ஹதீஸ எங்கட இல்ம எடுத்துக்கொண்டு எங்களுக்கே குழி வெட்டுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இதை கொண்டு வச்சு. அதனால நாங்க ஈமான படிக்க வேண்டிய அமல படிக்க வேண்டிய தீன படிக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கு மேலான. இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில் உள்ள நிலைமை சொன்னா கொஞ்சம் ஈட்டியால குத்துற மாதிரி பாரமான வசனம் தான். எங்கள்கிட்ட இருக்கிற சோபனைக்கு ஏற்ற அளவுக்கு இல்மு கிடையாது மேலான சோர்வு இந்த கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னா என் ரப்பு எப்படிப்பட்டவன், என்னுடைய நபி எப்படிப்பட்டவர்கள், நான் எப்படி வாழணும், நான் எப்படி தொழணும். இன்றைக்கு எங்களுக்கு எத்தனை பேருக்கு மேலான பெரியவர்களே, சோர்களே, தொழுகையினுடைய அத்தனை துவாக்களையும் சரியாக ஒரு தொழ தெரியும் என்று பார்த்தா, ஆய்வு நடத்தி பார்த்தா, ஜமாத்துல போனா தெரியும். எத்தனையோ வயசாளிகள் வருவாங்க, ஆனா 10 சூரா கூட பாடம் இல்லாம நான் சொல்றேன். கங்கல சொல்லுங்க. சரி, நான் சொல்றதுல நியாயம் காண முடியாது என்று ஒரு கட்டத்துல நீங்க யோசிச்சாலும் ஒரு விஷயத்திலேயாவது நியாயம் காணுவோமே. ஒரு ஜனாதாவை கொண்டு வந்து வச்சா எந்த பள்ளி அதிரத்தா சரி, உடனே தக்பீர் கட்டி விட்டா போதும், எல்லாரும் ஏசுவாங்க. என்ன நீ சொல்லிக் கொடுக்கலையா, தொழுகிற முறை சொல்லிக் கொடுக்கலையா? ஏண்டா எல்லாருமே சின்ன புள்ளைகள், இன்றைக்குத்தான் முதலாவது ஜனாதா தொழுகிறாங்க. இன்றைக்குத்தான் முதலாவது ஜனாதா தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால அதரத்தை என்ன செய்யணும் சொன்னா, ஜனாதா தொழுகையுடைய விபரம் 4 தக்பீர்களை கொண்டது. முதலாவது தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும், இரண்டாவது தக்பீருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதணும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸலவாத்தை இப்ராஹிமியாவை நீங்க ஓதினா சிறந்ததுன்னு சொன்னா எத்தனை பேர் முழிச்சுறாங்க. அது எங்க இருக்கோ தெரியா, எப்படியோ அவர் ஓதுற அத்தையாத்தான், ஆனா அவருக்கே தெரியாது, அவருக்கு தெரியாது. பிறகு அதர சொல்லி கொடுக்கிற துவாவில் பாருங்க, எங்க சமுதாயம் எவ்வளவு பெரிய அறிவில் இருக்கு தெரியுமா? அதர சொல்றாரு, 3வது தக்பீருக்கு பிறகு ஜனாதாவுக்காக துவா செய்யணும். ஒரு நீண்ட துவா இருக்குது. நீங்க அல்லாஹும் மகப்பர் லஹு வர்ஹம் சொல்லிக் கொண்டாலும் போதும். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் பாடமாக்குறதே இல்லை ஜம்மத்திலே. அதனால உங்களுக்கு சொல்லி வேலை இல்ல. இதை மட்டுமாவது ஓதிக்கொள்ளுங்க. அப்ப என்ன செய்ய, இதை மட்டுமாவது ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும் மகப்பர் லஹு வர்ஹம் போதுமா? வாப்பவ அடக்கிறார் மகன், எவ்வளவு பெரிய கட்டித்தனம் நல்லா உழைச்சாரு, எல்லாம் செஞ்சாரு, ஆனா வாப்ப அடக்கிற நேரம் மகனுக்கு தெரியாது. அல்லாஹும் மகஃபிர் லஹு வர்ஹம் ஹு வாஃபிஹி வாஃபு அன் வாக்ரின் முஸ்லஹு வாஸி முதுகலஹு வஸல்ஹு பில் மாஇ வஸல்ஜி வல் பரத் வனக்கஹு மினல் கதாயா கமா யுனக்கத் ஸௌபுல் அபியல் மின தன. அல்லாஹு அக்பர். அற்புதமான துஆ. ஒரு மனிதனுக்கு சகல தேவைகளையும் அல்லாஹ்விடத்துல வாங்கி கொடுக்கிற துஆ நபி அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ், குளிர்ந்த பனி நீரினால எப்படி வெள்ளை ஆடையை கழுவி சுத்தமாக்குறாயோ அது போல இவரை நீ சுத்தமாக்கு. இதுக்கங்களை கேட்கணுமா? அப்படி அல்லாஹ் எடுத்தது. ஆனா இன்றைக்கு மகன்மாருடைய நிலைமை என்ன? வாப்பா அடக்கிற மகனுக்கு துவா தெரியாது, மகன் அடக்கிற வாப்பாக்கு தெரியாது, மனைவி அடக்கிற கணவனுக்கு தெரியாது. ஒன்று இவ்வளவுதான் இன்றைக்கு எங்களை மார்க்கத்தில் யார் தீன படிக்கணும் மேலான சொல்ல தீன படிக்கணும், தீனுக்காக இல்முக்காக நேரத்தை காலத்தை கொடுக்கணும். நாங்க யாரும் நினைக்க முடியாது, நான் எல்லாம் சரியா விளங்கி இருக்கிறேன். ரொப்பு சொல்கிறான், பல துசக்கு அம்புசக்கும் நீங்க உங்களை தூயவர்கள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம். யாரு தக்குவாதாரிகள், யாரு விளக்குசாலி, எனக்கு தான் தெரியும். எனவே நாங்க யாரும், எனக்கு தெரியும், நான் சரி, எங்களுக்கு ஒண்ணு சொல்ல தேவையில்லை, நாங்க ஜமாத்த போக தேவையில்லை, நாங்களும் முந்தைய ஒரு காலத்துல போனாக்கள் அப்படி ஒன்றும் இல்லை. நாங்க மௌத்து வரைக்கும் இந்த வேலையோடு இடுவோம், வேலையோடு. அதனால இன்ஷா அல்லா எங்களோட நேரங்களை காலங்களை கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாரும் தயாராகுமா? இன்ஷா அல்லா. ஜக்கரியா மௌலானா அவங்க அமல்களுடைய சிறப்புல ஒரு இடத்துல எழுதுறாங்க, அது உருதுல இருக்குது, தமிழ்ல அது தர்ஜுமா தான் இருக்கும். உட்டு பாந்து கமர் கியா டர்த்தாக பிரதே குதா கியா கர்த்தாக. நீ முதலாவது எலும்பி நின்று சண்டி கட்ட கட்டு, அதுக்கு பிறகு பாரு உனக்கு ரொம்ப என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு எதிரி வருகிறா எங்களை தாக்குறதுக்கு, இவர் பயந்து கொண்டு குந்தி கொண்டிருந்தா வந்து மிதிச்சுட்டு போயிடுவான். முதலாவது என்ன செய்யணும்? எலும்பி நிக்கணும், கொஞ்சம் எடுத்து தைரியமா நானும் எனக்கும் ஏழு மணி சொல்லி இவர் தைரியப்படணும். அதுக்கு பிறகு ரொம்ப உதவி வரும், பதுங்கினா வராது, பதுங்கினா வராது. கண்ணியமான சோர்களை நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் கிருப்ப ஈமானுடைய அந்த ஒரு தாகம் இருக்கிறதுனால தான் நேரத்தை காலத்து ஒதுக்கி இந்த இடத்துக்கு வந்து இந்த தீனுடைய முதாக்கராக்கள் நாங்க உட்கார்ந்துருக்கிறோம். இந்த சின்ன முயற்சி அப்படியே வளர்க்கணும் இல்லான சொல்ல. ஜுமராத்துக்கு வந்தோம், பயானம் கேட்டோமா, இதோடு மட்டும் நிப்பாட்டுறது இல்லை. எங்களோட தீனுடைய முயற்சிகளை வளர்க்கணும். ஒரு மூணு நாள் போகணும், 40 நாள் போகணும், 4 மாசம் போகணும். நான் ஒரு தாய் ஆகணுமேன்னு சொல்லி, நான் தாய் என்ற அந்த சிபத்து இருக்கிறதே, இது வந்து இந்த உலகத்தில் ஆகப்பெரிய பட்டம், ஆக கண்ணியமான பட்டம், சஹாபாக்கள் எடுத்த பட்டம் இது. அதனால இந்த பட்டத்தை எடுக்கிற நாங்கள் எங்களுக்கு எந்த குறையும் வந்துடாது. அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பான், செழிப்பாக்கி. அதனால நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பெரியார்கள் சொல்லக்கூடிய முறையில் நாங்கள் பாடுபட்டா லேசா இந்த வேலையில முன்னேறலாம். எங்களோட சுபாவங்களுக்கு ஏற்ப, விளையினங்களுக்கு ஏற்பதான் அல்ஹம்துலில்லாஹ் லேசான உள்ள காடித்தரப்பட்டது. மஹல்லா வேலை சின்னொரு வேலை, பக்கத்து மஹல்லா வேலை, ஜுமேராத்துக்கு வர்றது, மூணு நாள் போறது, தாலீம்ல கொஞ்சம் உட்கார்றது, மஷூரால கொஞ்சம் உட்கார்றது, ஷிஃப்ட் அடிப்படையில் நேரங்களை காலங்களை கொஞ்சம் கொடுக்கறது, இது சின்ன சின்ன வேலை மேலான சொல்ற. ஆனா இந்த சின்ன முயற்சியால தான் இன்றைக்கு எவ்வளவு பேர் பெரிய தாய்களா இருக்கிறார். உடனே எல்லாரும் வருஷம் போகல, உடனே எல்லாரும் மூணு சில்லா போகல. முதலாவது பார்த்தா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நானாக இருக்கலாம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ தாய்களாக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சரித்திரம் இருக்கும். அவர் எப்படி மூணு நாள் போனார்னு கேட்டா, எப்படி ஜமாத்துல போனார்ன்றா அவர் ஒரு சரித்திரத்தை சொல்லுவார், ரொம்ப ருசியா இருக்கும், ரொம்ப ருசியா இருக்கும். எந்த அவரும் அவர் கஷ்டத்துல இதுக்கு வரையலான்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் எப்படியோ ஒரு மூணு நாள் ஈடுபட்டு இருப்பாரு. அதுக்கு பிறகு ருசி கண்டாரு, விளங்கினாரு, இப்ப நான் முயற்சி செய்யணும் என்று பாடுபட்டு இருப்பாரு. இப்ப பெரிய தாயா இருப்பார். எத்தனையோ பேர் ஆலிமானதே இந்த தவத்துடைய உழைப்பினாள், ஆலிமான தவத்துடைய உழைப்பினாள். கஸ்தில் போனா கொஞ்சம் பேசினா கதைச்சு அவர் வந்தார், மூணு நாள் வந்தார், அப்படி இருந்தார், இப்படி வந்தார். சிலர் பார்த்தா பொறாமப்பட்டாரு, இந்த வயசுல இப்படி எல்லாம் பயம் பண்றாரு. இப்ப அவருக்கு சொல்ல நீங்களும் கொஞ்சம் மோதினா ஓதையிலுமே, இப்ப பார்த்தா அவர் இப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா மௌலவியாகி பெரிய இடத்துல இருக்கிறார். எத்தனையோ பேர் கண்ணியமானவர்களை சோர்களே, பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு 40-50-60 வயசு உள்ளவங்களுக்கு தெரியும், 25-30 வருஷத்துக்கு முன்னால எங்க நாட்டில் இருந்தவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, பள்ளிவாசுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னால் இருந்த வயசாளிகிட்ட கேட்டா தெரியும், அதுக்கு முன்னால் இருந்த ஜமான் இந்த நிலைமையில் இருந்துச்சு. அல்லாஹ் பெரிய கிருபை, இந்த மகத்தான உழைப்பினால இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி. எங்களோட நாட்டில் குறுகிய காலத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆலிம்கள், ஆயிரக்கணக்கான ஹாபில்கள், நூற்றுக்கணக்கான மதரசாக்கள், பெண்கள் மதரசாக்கள் எவ்வளவு காலத்தில் உருவாயிருக்குது? கொஞ்ச காலத்துக்குள்ள இந்த மகத்தான உழைப்பினால் உருவாயிருக்கு. எனவே கண்ணியமானவர்களை சோர்களே, இந்த உழைப்பிட பெருமதியை நாங்கள் ஒவ்வொருவரும் முழங்கணும். இந்த அடிப்படையில் இந்த பெரியார்கள் சொல்லித்தரப்பட்ட, பெரியார்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட இந்த உசூல்களை பேணி கொஞ்சம் கொஞ்சம் காலங்களை நாங்கள் கொடுத்து எங்களை அப்படியே இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் முழுக்க தாயிகளாக எங்களை ஆக்கிக் கொள்றதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சியணும். அந்த அடிப்படையில் எல்லாரும் முயற்சியோமா இன்ஷா அல்லாஹ். எந்தெந்த விஷயங்களை பேசி நம்ம கேட்டோமோ அதன் பிரகாரம் அமைச்சக்கூடிய பாக்கித்தல்லாஹு தஆலா எங்களை அனைவருக்கும் நசீபாக்குவான்.